بسم الله الرحمن الرحيم.
إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله
إلا الله. அவைகள் பாவங்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் ஒவ்வொரு மனிதனுக்கும் அதை முடிவு செய்வதற்குரிய அதிகாரத்தை கொடுக்கிறான். நீ முடிவு செய்து கொள், உன்னுடைய உள்ளத்தில் என்னென்ன மோசமான காரியங்களின் போதெல்லாம், என்னென்ன காரியங்களின் போதெல்லாம் பிறர் பார்க்கக்கூடாது என்று உனது நஃப்ஸ் சொல்கிறதோ அவைகளெல்லாம் பாவங்கள். ஆனால் இன்று என்ன தெரியுமா பிரச்சனை? பிரச்சனை எங்க இருக்குதுன்னு சொன்னா, இன்று அவன் அதை பாவமாக உணர தயாரில்லை. இதுதான் ஆக பயங்கரமான ஒரு டேஞ்சரான இடம் இது. ஏனென்றால் நாம் வாழுகின்ற சமூக அமைப்பில் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, நிறைய பாவங்கள் பாவங்களாகவே கருதப்படுவது இல்லை, அல்லது பாவங்களுக்கு ஒரு புது வியாக்கியானம் கொடுக்கப்படும், அல்லது பாவங்களுடைய பெயர்கள் மாற்றப்பட்டிருக்கும். உதாரணமாக நீங்கள் பார்க்கலாம், இசை, அதே போன்று ஆடல் பாடல்கள், இந்த நிர்வாணம், இவைகளுக்கெல்லாம் கலை என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். இது என்னது? இது கலை கண்ணோடு பார்க்க வேண்டுமா? என்ன கண்ணோடு? கலை கண்ணோடு பார்த்தால் இது கலையாக தெரியுமா? எதை? இந்த நிர்வாணத்தை. அன்பிற்குரிய சகோதரர்களே, இப்படி பாவங்கள் எப்படி மாறி இருக்கின்றன என்று சொன்னால், அதை ஒருவன் பாவமாக உணர தயாரில்லை. மற்றொரு ஹதீஸை பாருங்கள், ஒரு அற்புதமான செய்தி முஸ்லிமிலே பதிவாக இருக்கிறது. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத்தை செய்கிறார்கள், ஜஅ நாஸுன் மின் அஸ்ஹாபின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சில நபித்தோழர்கள், சில மனிதர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலிடம் வருகின்றார்கள். வந்து ஒன்றை அவர்கள் முறையிடுகின்றார்கள், இன்னா நஜிது ஃபி அன்ஃபுஸினா மா யதஆலமு அஹதுனா அன் யதகல்லம பிஹி. எமது உள்ளத்தில் வந்து சில எண்ணங்கள் உருவாகின்றன, அவைகளை நாம் பேசுவதை பயங்கரமாக பாவமாக கருதுகின்றோம். எப்படி? சில எண்ணங்கள், மோசமான எண்ணங்கள் உருவாகின்றன, அவற்றை நாம் பேசுவதை ஒரு பெரும் ஒரு பாவமான காரியமாக, மோசமான ஒன்றாக நாம் அதை கருதுகின்றோம். அல்லாஹ்வுடைய ரசூல் திருப்பி கேட்கிறாங்க, அவஜத்துமூ, அந்த நிலையில் நீங்கள் அடைந்தீர்களா? அப்படியான ஒரு நிலை உங்களுக்குள் ஏற்படுகிறதா என்று கேட்கிறான். கேட்டுவிட்டு சொல்கிறார்கள், ذاك صريح الايمان, அதுதான் ஈமான் என்று சொல்கிறார்கள், தெளிவான ஈமான் அது என்று சொன்னார்கள். இந்த செய்தியிலிருந்து நாம் என்ன விளங்க வேண்டும் என்றால், அன்பிற்குரிய சகோதரர்களே, சில எண்ணங்கள், அந்த தவறான எண்ணங்களை பேசுவதை அவர்கள் பயப்படுகிறார்கள், அஞ்சுகிறார்கள். அவர்களுடைய என்ன, அவர்களுக்குள் இருக்கக்கூடிய எண்ணம் என்று சொன்னால், இவைகள் பாவங்கள், இவைகள் பாவங்கள். அப்ப ரசூல் தாங்க சொல்றாங்க, இந்த உணர்வு இருக்குது தானே, இந்த உணர்வு ஈமான். இது என்னது? இது ஈமான். ஷைத்தானுடைய முயற்சி என்ன தெரியுமா? இந்த எண்ணத்தை உள்ளத்திலிருந்து பிடுங்க வேண்டும். எதை? அந்த பாவமாக உணர்கின்றானே, பாவமான அந்த உணர்வு இருக்கிறதே, அந்த உணர்வை பிடுங்கி எடுக்க வேண்டும். இன்று நீங்க மேற்கத்திய உலகத்தில் எடுத்து பாருங்க, பாவங்கள் எல்லாம் சர்வசாதாரணமாகி விட்டன. சில நேரங்களில் பாத்தீங்கன்னு சொன்னா, மிருகங்கள் செய்யாத பாவங்களை கூட மனிதர்கள், அசிங்கங்களை அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மறுமை என்பது நெருங்குகின்ற போது நிகழ்கின்ற ஃபிதன்கள், குழப்பங்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் நிறைய முன்னறிவிப்பு செய்தார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள், விபச்சாரம் என்பது பகிரங்கமாக நடக்கும் இல்லையா, விபச்சாரம் என்பது பகிரங்கமாக நடக்கும். அப்படி பகிரங்கமாக நடக்கக்கூடிய அந்த காலத்தில் நல்ல மனிதன் யார் தெரியுமா? ஒருவன் சொல்லுவானாம், இவர்கள் கொஞ்சம் இதை மறைஞ்சி கொஞ்சம் ஒதுங்கி செய்யலாமே, மக்களுடைய கண்களுக்கு மறைந்து கொஞ்சம் மறைவில் இதை செய்யலாமே என்று சொல்லக்கூடியவன் தான் அவர்களுக்கு மத்தியில் நல்ல மனிதனாக இருப்பான். அவன் எதை சொல்லல? விபச்சாரம் கூடாதுன்னு சொல்லல, நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த விபச்சாரம் கூடாது, இது ஹராம் அப்படி சொல்லவில்லை. அவன் சொல்வது என்ன தெரியுமா? இதை கொஞ்சம் ஒதுங்கி மறைஞ்சி செய்யலாமே, இவன் தான் அந்த சமுதாயத்தில் நல்ல மனிதனாக இருப்பான். அப்ப நிலைமை எவ்வளவு மோசமா இருக்கும் என்று பாருங்க. அப்ப நிலைமை எந்த அளவு மோசம் அடைந்திருக்கும் என்று பாருங்கள். அப்ப இன்றைய சமுதாயத்தில் நீங்க எடுத்து பாருங்க, விபச்சாரம் என்பது சர்வசாதாரணமாக, மதுபானம் என்பது, அதே போன்று ஓரின சேர்க்கை, இப்படி எத்தனை எத்தனை பாவங்கள் இன்று சர்வசாதாரணமாக அரங்கேற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அப்ப என்ன நடக்குது, அந்த உள்ளத்திலிருந்து பாவம் என்ற அந்த உணர்வு என்ன செய்யப்படுது, பிடுங்கப்படுகின்றது. இந்த நிலைக்கு ஒருவன் ஆளாகிவிடக் கூடாது, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பிற்குரிய சகோதரர்களே, உங்களுக்கு தெரியும் சூரத்து ஷம்ஸ் என்ற அத்தியாயத்தில் அல்லாஹு தஆலா 11 விடயங்களின் மீது சத்தியம் செய்கிறான். 9 விடயங்களின் மீது சத்தியம் செய்ததன் பிறகு என்ன சொல்கிறான், 10வது 11வது விடயமாக என்ன சொல்கிறான், வனப்சின் ஒமா செவ்வாகா, நப்சின் மீதும் அதை செவ்வையாக்கியவனின் மீதும் சத்தியமாக. இந்த சத்தியத்துக்கு பிறகு அல்லாஹ் என்ன சொல்கிறான், ஃபஅல்ஹமஹா ஃபுஜூரஹா வதக்வாஹா, நப்சுக்கு இரண்டு விதமான உணர்வுகள் கொடுக்கப்பட்டுள்ளன. நப்சுக்கு இரண்டு விதமான உணர்வுகள், ஒன்று என்னது, பாவங்கள் ஃபுஜூர், இந்த உணர்வும் நப்சுக்கு போடப்பட்டிருக்கிறது. அதே போன்று தக்வா, இரையச்சம் என்ற உணர்வும் நப்சுக்கு போடப்பட்டிருக்கிறது. அப்ப நல்ல நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள், இந்த இரண்டுக்கு மத்தியில் ஒரு போராட்டம் இருந்து கொண்டே இருக்கும். என்று அல்லாஹு தஆலா இங்க சொல்லல, தக்வா மாத்திரம் தான் ஊட்டப்பட்டிருக்கிறது என்று சொல்ல அல்லாஹ் இங்க சொல்லல. என்ன சொல்கிறான், பாவங்கள் ஃபுஜூர் என்ற அந்த உணர்வும் தக்வா என்ற அந்த உணர்வும், இந்த இரண்டும் அதற்கு ஊட்டப்பட்டிருக்கு. அப்ப என்ன இங்க உங்களுக்கு நீங்க விளங்க வேண்டும் என்றால், இந்த இரண்டுக்கு மத்தியில் ஒரு போராட்டம் மரணிக்கும் வரை இருந்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு அடியானும் ஒவ்வொரு மனிதனும் மரணிக்கும் வரை இந்த இரண்டுக்கு மத்தியில் போராட்டம் நடைபெற்றுக் கொண்டே இருக்கும். அப்ப ஒரு மூமினுடைய முயற்சி எப்படி இருக்க வேண்டும், அல்லாஹ் அடுத்து என்ன சொல்கிறான், ஹது அஃப்லஹ மன் ஸக்காஹ, எவர் நஃப்ஸை தூய்மைப்படுத்திக் கொண்டாரோ அவர் வெற்றி அடைந்து விட்டார். இப்ப நமக்கு முன்னால் உள்ள கேள்வி என்னது, என்ன கேள்வி இருக்குது, நஃப்ஸை எப்படி தூய்மைப்படுத்துவது, அதான கேள்வி. இப்ப இவர்கள் நஃப்ஸை தூய்மைப்படுத்திக் கொண்டார்களோ அவர்கள் உறுதியாக வெற்றி அடைந்து விட்டார்கள். இப்ப கேள்வி என்னது, நஃப்ஸை எப்படி தூய்மைப்படுத்துவது, ஏன் அதை தூய்மைப்படுத்தினால் தான் வெற்றி. எனவே நஃப்ஸை தூய்மைப்படுத்துவதற்குரிய வழிமுறைகளை அல் குர்ஆனும் சுன்னாவும் நமக்கு சொல்லி தருகின்றது, கற்றுத் தருகின்றது. நறுமை சகோதரர்களே, வக்கத் ஹாப மந்தசாஹா, எவர் அந்த நஃப்ஸை அழுக்காக்கிக் கொள்கின்றாரோ, பாவங்களின் மூலம் அசுத்தப்படுத்திக் கொள்கின்றாரோ, அவர் தோல்வி அடைந்து விட்டார். அப்ப இது சாதாரண ஒரு விஷயம் அல்ல, வெற்றிக்கும் தோல்விக்கும் மத்தியில் உள்ள போராட்டம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், வெற்றிக்கும் தோல்விக்கும் மத்தியில் உள்ள போராட்டம் தான் இது, நஃப்ஸை தூய்மைப்படுத்துவதும் நஃப்ஸை அசுத்தப்படுத்துவதும். எனவே நாம் நன்றாக விளங்க வேண்டும் இந்த போராட்டத்தில், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். சில நேரங்களில் தக்வா மேலோங்கி இருக்கும், சில நேரங்களில் பாவங்கள் மேலோங்கி இருக்கும், இன்னும் சில நேரங்களில் பாவங்கள் மேலோங்கி தக்வா கீழ் இறங்கும். இந்த நிலைமைகள் செய்யும் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். ஆனால் மூமினிடத்தில் என்ன இருக்க வேண்டும், என்ன இருக்க வேண்டும், போராட்டம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், போராட்டம், இந்த போராட்டம் கைவிடப்படக்கூடாது. இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மரணப்படுக்கையில் இருக்கிறார்கள். அவர்களிடம் கேட்கப்படுகிறது, இமாம் அவர்களே, இப்போது நீங்கள் நிம்மதி அடைந்து விட்டீர்களா என்று கேட்கப்படுது. ஏனென்றால் மிகப்பெரிய சோதனைகளை இஸ்லாமிய உம்மத்துக்காக ஏற்றுக்கொண்ட ஒரு அறிஞர், இந்த இஸ்லாமிய உம்மத்துக்காகத்தான் அந்த சோதனைகளை ஏற்றுக்கொண்டார். அவருடைய சொந்த பிரச்சனை அல்ல. அன்பிற்குரிய சகோதரர்களை, எத்தனையோ அறிஞர்கள் மௌனமாக இருந்தது போன்று அவருக்கும் இருந்திருக்கலாம். ஆனால் அவர்கள் தனித்து நின்று போராடுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய அல் கலாம் குர்ஆன் அது இறக்கி அருளப்பட்டது, அது படைக்கப்பட்டது அல்ல என்று போராடுகின்றார்கள். இந்த போராட்டத்தில் அவர்கள் சிறை வாழ்க்கை வேண்டுமா, கசை அடிகள் வேண்டுமா, இன்னல்கள் துன்பங்கள் அடுக்கடுக்காக சந்திக்கிறார்கள். நறுமை சகோதரர்களே, அப்ப இந்த இமாமுடைய மரணப்படுக்கையில அவரிடம் கேட்கப்படுது, இப்ப நீங்க நிம்மதி அடைந்து விட்டீர்களா, என்ன தெரியுமா சொன்னார்கள், இல்லை, நான் இன்னும் நிம்மதி அடையவில்லை. எப்போது நான் எனது வலது காலை சுவர்க்கத்தில் எடுத்து வைப்பேனோ அப்போதுதான் நான் நிம்மதி அடைவேன். அப்ப அந்த அறிஞர் சொல்கிறார், அப்ப போராட்டம் என்பது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், நமது உடலிலிருந்து அந்த இறுதி மூச்சு பிரியும் வரை ஷைத்தான் போராடுவான். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, அபூ தாலிபுடைய அந்த மரண வேளையில் ஷைத்தான் என்ன செஞ்சான், போராட்டத்தை கைவிட்டானா? அந்த நேரத்தில் அவ்வளோ காலம் தான் குஃபுர்ல விட்டாச்சு, அவ்வளோ காலம் தான் குஃபுர்ல இருந்துட்டாரு, அந்த நேரத்தில் ஷைத்தான் அவனது முயற்சியை கைவிட்டானா? அங்கதான் என்ன செய்யறான், பல மடங்கு வீரியத்தோடு தன்னுடைய சக்தியை அங்கு போடுகின்றான். அபூ தாலிப் குஃபுரில் தான் மரணிக்கிறார். அன்பிற்குரிய சகோதரர்களே, அப்ப எனவே ஷைத்தான் இந்த நஃப்ஸ், நஃப்ஸுல் நாங்கள் அம்மாறாண்டு சொல்லப்படுற இந்த நஃப்ஸ் ஏவுகின்ற இந்த தீமைகள், அதே போன்று இந்த ஷைத்தானுடைய சூழ்ச்சிகள், இவைகளுக்கு மத்தியில் ஒரு பெரிய ஒரு போராட்டம் இருக்குது. பெரிய ஒரு போராட்டத்துக்கு மத்தியில் ஒரு மூமின் வாழுகிறான். பாருங்கள், இந்த செய்தியை இமாம் அஹமத் ரஹிமஹுல்லா அவர்கள் தனது கிரந்தத்திலே பதிவு செய்கின்றார்கள். நவாஸ் இப்னு ஸம்ஆன் ரழியல்லாஹு அன்ஹு ரிவாயத்தை செய்கின்றார்கள், ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு அழகான ஒரு உதாரணம், ரசூலுல்லாஹ் சொன்ன மிக அழகான ஒரு உதாரணம். பாருங்க இந்த உதாரணத்தை, இன்னல்லாஹ வரப மஸலன் சிராத்தம் முஸ்தகீமா, நேரான பாதை இருக்குதா இல்லையா, சிராத்தம் முஸ்தகீம். நாங்கள் ஒவ்வொரு தொழுகையிலும் கேட்கிறோமே, இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், அந்த நேரான வழியை பிரார்த்திக்கிறோமே. இந்த நேரான வழிக்கு அல்லாஹ் ஒரு உதாரணத்தை சொல்கிறான். நன்றாக கவனியுங்கள், ஒரு உதாரணத்தை, இந்த நேரான வழிக்கு அல்லாஹ் ஒரு உதாரணத்தை சொல்கிறான். நேர் வழி, நாம் பயணிக்க வேண்டிய நேரான வழி. இந்த நேரான வழியில் வால ஜன்பத்தை அஸ்ஸிராத் சூரான், அதாவது அந்த நேரான வழிக்கு இரண்டு பக்கத்திலும் இரண்டு சுவர்கள். நல்லா கவனிங்க, நேரான ஒரு பாதை, அதான் நாம் பயணிக்க வேண்டிய நேரான வழி. அதனுடைய வலப்பக்கத்திலும் இடப்பக்கத்திலும் என்ன, இரண்டு சுவர்கள், இரண்டு சுவர்கள். வஃபி சூரைனி அப்வாப், அந்த இரண்டு சுவர்களிலும் என்ன இருக்குது, கதவுகள் இருக்கின்றன. என்ன இருக்கின்றன, கதவுகள் இருக்கின்றன. அந்த கதவுகளில் திரைகள் போடப்பட்டிருக்கின்றன, திரைகள் போடப்பட்டு அந்த கதவுகள் மறைக்கப்பட்டிருக்கின்றன. நன்றாக உதாரணத்தை கவனிங்க என் அருமை சகோதரர்களே, அந்த சிராத், அந்த நேரான வழியினுடைய வாயலில் ஒரு அழைப்பாளர் இருக்கிறார். ஒரு அழைப்பாளர் இருந்து யா ஐயுஹன்னாஸ், மனிதர்களே என்று அழைக்கிறார். அழைத்து சொல்கிறார், உதுகுலு சிராத ஜமீஅன் வலா தஉஜ்ஜு, நீங்கள் இந்த நேரான வழியிலே வந்து நுழைந்து விடுங்கள். என்ன செய்ய, இந்த நேரான பாதையிலே வந்து நீங்கள் நுழையுங்கள், நீங்கள் என்ன செஞ்சிடாதீங்க, கொஞ்சமாவது வளைந்து விடாதீர்கள். என்ன செஞ்சிடாதீங்க, நேரான பாதையை விட்டு வலதுக்கோ இடதுக்கோ நீங்கள் வளைந்து விடாதீர்கள். அதே போன்று மமின் ஃபௌகை சிராத், அந்த நேரான வழி இருக்கிறதே அந்த சிராத், அதற்கு மேல் ஒரு அழைப்பாளர் இருக்கிறார். ரெண்டு அழைப்பாளர்கள், ஒருவர் அந்த வாயில் ஒரு அழைப்பாளர், அந்த சிராத்துக்கு மேலும் ஒரு அழைப்பாளர் இருக்கிறார். அந்த அழைப்பாளர் என்ன தெரியுமா சொல்றார், யா அப்துல்லாஹ், அல்லாஹ்வினுடைய அடியானை என்று அழைத்து, லா துஃப்தஹுல் பாப், அந்த வலதிலும் இடதிலும் இருக்கக்கூடிய கதவுகள் என்ன செஞ்சிடாத, அவைகளை திறந்து விடாதே. லா துஃப்தஹுல் பாப், அந்த வாயில்களை திறந்து விடாத. அந்த வாயில்களை நீ திறந்தால் என்ன நடக்கிறது தெரியுமா, வஇன்னக இன் ஃபதஹ்தஹு தலிஜ், நீர் அந்த வாயில்களை, அந்த திரையை அகற்றி அந்த வாயிலை திறந்தால் நீ அதற்குள் விழுந்து விடுவாய், அதற்குள் வீழ்ந்து விடுவாய். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த உதாரணத்தை நீங்கள் நன்றாக விளங்கியிருப்பீர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதன் பிறகு ஒவ்வொன்றாக விளக்குகிறார்கள். அம்மஸ் ஸிராத், அந்த நேரான வழி இருக்கிறதே, அது என்ன, ஃபஹுவல் இஸ்லாம், அதுதான் என்னது, இஸ்லாம், அதுதான் இஸ்லாம். அம்மஸ் சூரான், அந்த இரண்டு சுவர்கள் இருக்குதா இல்லையா, அந்த இரண்டு சுவர்களும் ஹுதூதுல்லாஹ், அல்லாஹுடைய வரம்புகள். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய வரம்புகள் மிக கவனமாக இருக்க வேண்டும். வமன் யதஅத்த ஹுதூதல்லாஹி ஃஉலாஇக ஹுமுத் தாலிமூன், இவர்கள் அல்லாஹுடைய வரம்புகளை மீறுவார்களோ அவர்கள் தான் அநியாயக்காரர்கள். அல்லாஹ் சொல்கிறான், எல்லா விஷயங்களிலும் நமக்கு வரம்புகள் இருக்கின்றன. அந்த வரம்புகள், அல்லாஹ் போட்ட வரம்புகளை நாம் மீறிவிடக் கூடாது. அப்ப எனவே அந்த சுவர்கள், அந்த இரண்டு சுவர்களும் என்ன? ஹுதுதுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வரம்புகள். அதே போன்று அம்மல் அப்வாபுல் முஃபத்தஹா, அங்கு திறந்திருக்கக்கூடிய அந்த வாயல்கள், அங்கு ஒரு திரை போடப்பட்டிருக்கு, ஆனா அந்த வாயல்கள் திறந்திருக்கின்றன. அந்த திறந்திருக்கக்கூடிய வாயல்களை பொறுத்தவரையில் மஹாரிமுல்லாஹ், அல்லாஹ் தடுத்தவைகள், அது என்ன? அல்லாஹ் தடுத்தவைகள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். அந்த சிராத்தில் இருந்து ஒருவர் அழைக்கிறாரே, அந்த நேரான வழியில் இருந்து ஒருவர் அழைக்கிறாரே, அவர் யாரு? ஃபஹுவ கிதாபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதம். அது என்னது? அல்லாஹ்வுடைய வேதம். இன்று அல்லாஹ்வுடைய வேதம் பலருடைய முதுகுக்கு பின்னால் தான் போடப்பட்டிருக்கு. அல்லாஹ்வுடைய வேதம் முன்னாலே இருக்குது. அல்லாஹ்வுடைய வேதம், அன்பிற்குரிய சகோதரர்களே, அதை விளங்கி அதில் உள்ள கட்டளைகளை செயல்படுத்தக்கூடியவர்களாக நம்மில் எத்தனை பேர் இருக்கிறோம்? எனவே அந்த அழைப்பாளன் யார் தெரியுமா? அல்லாஹ்வுடைய வேதம். அதே போன்று அந்த செய்தியில அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களா இல்லையா, வஅம்மத் தாயி அல்லதி யதுஊ மின் ஃபௌகி ஸிராத், அந்த சிராத்துக்கு மேலிருந்து, அந்த நேரான வழிக்கு மேலிருந்து ஒரு அழைக்கிறாரே, அந்த அழைப்பாளர் யார் என்று சொன்னால், فَهُوَ وَاعِذُ اللَّهُ فِي قَلْبِ كُلِّ مُسْلِمٍ. இதுதான் முக்கியமான இடம். அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொல்றாங்க? அதுதான் அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் வைத்திருக்கக்கூடிய அந்த உள்ளம் இருக்குதே, அந்த உள்ளத்திலிருந்து ஒரு கட்டளை வரும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், ஒவ்வொருவருக்கும் உள்ளத்திலிருந்து என்ன செய்யும்? ஒரு உதிப்பு வரும். எதற்கு? நன்மைகள் செய்வதற்கு, நல்லமல்கள் செய்வதற்கு ஒரு உபதேசம் உள்ளத்திலிருந்து வந்து கொண்டிருக்கும், ஒரு அட்வைஸ் வரும், உதிப்பு வரும். அதே போன்று பாவத்துக்கும் வரும், ரெண்டுக்கும் வரும் தானே. உதாரணம் வைங்க, ஃபஜ்ருடைய தொழுகைக்கு அதான் சொல்லப்பட்ட உடனே ஒரு கட்டளை எப்படி வருது? ஒரு கட்டளை எப்படி வருது என்று சொன்னால், ஃபஜ்ருடைய தொழுகைக்கு எழுந்து உது செய்து மஸ்ஜிதுக்கு செல் என்று சொல்லி ஒரு கட்டளை வருது. இன்னொரு கட்டளை வருது எப்படி தெரியுமா? அதானுக்கு பிறகு ஒரு 20 நிமிடங்கள் அல்லது ஒரு அரை மணி நேரம் இருக்கிறது, இன்னொரு 5 நிமிடங்கள் தூங்கலாம் அல்லது ஒரு 10 நிமிடங்கள் தூங்கலாம். ஒரு கட்டளை வருதா இல்லையா? இது எங்கிருந்து வருது? இது ஷைத்தானின் புறத்திலிருந்து வருது இல்லையா? அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த நிலை ஒவ்வொருவனுக்கும் இருக்கிறது. ஆனால் இந்த நிலை, நல்ல கட்டளைகள் வருகின்ற நிலை இல்லாமலாகின்ற ஒரு மோசமான நிலைக்கு ஒருவன் தள்ளப்படுவான். அப்படியான ஒரு மோசமான நிலையும் ஒருவனுக்கு உருவாகும். எப்போது? அவன் பாவங்களிலே ஊறிவிட்டால், பாவங்களிலே திளைத்து விட்டால், பாவங்கள் தான் அவனுடைய டோட்டல் வாழ்க்கையாக மாறிவிட்டால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், ஒவ்வொருவருக்குள்ளும் அல்லாஹ் இந்த நல்ல கட்டளையை கொடுக்கக்கூடிய அந்த உதிப்பை வைத்திருக்கிறான், நல்ல விஷயத்துக்குரிய உதிப்பு. இதை நாம் உயிரோட்டமாக உயிரோடு வைத்துக் கொள்ள வேண்டும். இதை நாம் மரணிக்க செய்துவிடக் கூடாது. ஏனென்றால் என் அருமை சகோதரர்களே, உள்ளத்தினுடைய மரணம் என்பது படிப்படியாகத்தான் நிகழும். ஷைத்தான், நீங்க எடுத்து பாருங்க, ஷைத்தானுடைய உபதேசங்கள் எப்படி வரும்? ஃபஜ்ருடைய தொழுகையை பார்த்தோமா இல்லையா? ஷைத்தான் ஒருபோதும் சொல்ல மாட்டான், நீ ஃபஜ்ர் தொழ தேவையில்லை என்று சொல்ல மாட்டான், நீ ஃபஜ்ருடைய ஜமாத்துக்கு பள்ளிக்கு போக தேவையில்லை என்று சொல்ல மாட்டான். அவன் சொல்வதெல்லாம், உனக்கு அரை மணி நேரம் இருக்குதப்பா, ஒரு 10 நிமிஷம் தூங்கு. ஷைத்தான் என்ன சொல்லல உங்களுக்கு? ஷைத்தான் அங்கு சொல்லவில்லை நீ தொழாத, தொழ தேவையில்லை, நீ ஜமாத்துக்கு போக தேவையில்லை என்று ஷைத்தான் அங்கு உபதேசம் செய்யவே மாட்டான். அவன் அந்த அளவுக்கு முட்டாள் அல்ல. அவன் எப்படி சொல்லுவான் என்றா, கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் உனக்கு ஒரு டைம் இருக்குது, கொஞ்சம் தூங்கி என்ன செய்யலாம், எழுந்து உனக்கு போகலாம். இப்படி தூங்கியவர்கள் தான் அனைவரும் எடுத்து பாத்தீங்கன்னா, இப்படி தூங்கியவர்கள் தான் யார்? தொழுகையோடு உள்ளவங்களை சொல்றேன், தொழுகையோடு உள்ளவர்களை சொல்கிறேன், தொழாதவர்களை பற்றி நான் பேசல. தொழுகையிலே உள்ளவர்களை எடுத்து கேட்டு பாத்தீங்கன்னா இதைத்தான் பதிலாக சொல்லும். என்னது? விழித்தோம், இன்னொரு 5 நிமிஷத்துல எழலாம், இன்னொரு 10 நிமிடத்துல எழலாம் என்று தூங்கினோம், என்ன செய்துவிட்டு அசந்து தூங்கிவிட்டோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, ஒவ்வொரு இடத்திலும் ஷைத்தான் இதைத்தான் ஆயுதமாக பயன்படுத்துவான். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, நமது உள்ளத்திலிருந்து நமக்கு நல்லதை சொல்லுகின்ற அந்த உணர்வு அல்லாஹ் அதை போட்டிருக்கிறான். அந்த உணர்வு மேலோங்கி இருக்க வேண்டும். அந்த உணர்வு என்ன செய்யணும்? எப்போதும் அது மேலோங்கியதாக இருக்க வேண்டும். அது பலவீனப்பட்டு விடக்கூடாது. அது பலவீனப்பட்டு விட்டால் ஷைத்தான் மேலோங்கி விடுவான். ஷைத்தான் மேலோங்கி விட்டால் அதன் பிறகு படிப்படியாக நமது உள்ளம் மரணிக்க ஆரம்பிக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், கல்லா பல் ரான அலா குலூபிஹிம் மா கானூ யக்ஸிபூன். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நபியே, விஷயம் அவ்வாறு அல்ல. அந்த உள்ளங்கள் ஏன் துருப்பிடித்து விட்டன என்று சொன்னால், அவர்கள் செய்த பாவமான செயல்கள், பாவமான காரியங்கள். எனவே அன்பிற்குரிய நறுமை சகோதரர்களே, நமது உள்ளத்தை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்காக, பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்காக அல்லாஹ் நம் மீது கடமையாக்கி இருக்கக்கூடிய வணக்கங்களில் தொழுகை மிக பிரதானமானது இல்லையா? நமது உள்ளத்தை நப்ச தூய்மையாக பரிசுத்தமாக வைத்துக் கொள்வதற்குரிய அற்புதமான வணக்கம் என்ன? தொழுகை. அதற்கு அடுத்ததாக உள்ள ஒரு வணக்கம் எதை சொல்லலாம்? நோன்பை சொல்லலாம். நோன்பு. அல்லாஹுடைய தூதரிடம் ஒரு நபித்தோழர் வந்து கேட்கிறார், யார சொல்லல்லா, நான் சுவர்க்கத்தில் என்னை நுழைவிக்க கூடிய ஒரு வணக்கத்தை எனக்கு சொல்லித்தாங்க. சொல்லுதாங்க, என்ன சொன்னாங்க? அலைக்க பிஸ்யாம் ஃபஇன்னஹு லா மிஸ்லலா. நோன்பை நான் உனக்கு உபதேசம் செய்கிறேன், அதற்கு நிகராக ஒப்பாக ஒரு வணக்கம் இல்லை என்று அல்லாஹுடைய ரசூல் சொன்னார்கள். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த உள்ளத்தினுடைய தூய்மை நஃப்ஸுடைய பரிசுத்தத்துக்காகத்தான் அல்லாஹ் இந்த ஒவ்வொரு இபாதத்தையும் நம் மீது கடமையாக்கி வைத்திருக்கிறான். இந்த உள்ளம் தொடர்பாக இன்னும் ஒரு ஹதீஸை நீங்கள், இந்த செய்தியை நீங்க முஸ்லீம்ல பார்க்கலாம். ஹுதைஃபத் இப்னுல் யமானி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஏன்னா நாங்க வாழக்கூடிய இந்த காலத்தை பொறுத்தவரை நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள், நாம் ஈமானை பாதுகாத்துக் கொள்வது என்பது ஒரு மிக சிரமமான ஒரு காலத்தில் வாழ்றோம் இல்லையா? மிக சிரமமான ஒரு காலத்தில் எந்த அளவுக்கு ரசூல் தாங்க சொல்றாங்கடா, ஒரு நெருப்பு கங்கை கையிலே வைத்துக் கொள்வதை போன்று ஒருவர் சிரமப்படுவார். எதுக்கு? தன்னுடைய ஈமானை காத்துக் கொள்வதற்கு. அப்படியான ஒரு காலத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் இருக்கு. அதனாலதான் ரசூல் தாங்க அந்த போராட்டத்துக்கு ஒரு பெருமதியை வச்சாங்க. ரசூல் தாங்க இந்த போராட்டத்துக்கு வச்ச பெருமதி என்ன தெரியுமா? இலைய குழப்பமான காலங்களில் செய்யப்படுகின்ற இபாதத்துகள் என் பக்கம் ஹிஜ்ரத் செய்து வருவதை போன்றதாகும். குழப்பமான காலங்களில் இபாதத்துகள் செய்வதென்பது என் பக்கம் ஹிஜ்ரத் செய்து வருவதற்கு ஒப்பானது. அப்ப அவ்வளவு ஒரு மகத்தான கூலி இருக்கு. என் அருமையான சகோதரர்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னது? பாதிரு பில் அமால், நல்ல அமல்களை நீங்க முந்துங்க. முதலில் இரவுடைய கருமையான கடும் இருளை போன்று குழப்பங்கள் உருவாகும். இரவுல ஒரு இருள்ல ஒரு வெளிச்சம் ஒளி இல்லாம இருந்தா என்ன நிலைமை? ஒரு இருள்ல இருக்கிறாரு, எந்த ஒளியும் இல்லை என்றால் தடுமாறுவார், எங்கும் பயணிக்க இயலாது. ஏன்? கடுமையான இருள், தட்டு தடுமாறுவார். ரசூலுல்லாஹ் குழப்பங்களை இதுக்கு ஒப்பாக்குறாங்க. எப்படி இருப்பார் அந்த குழப்பத்துல? ஒரு கடுமையான இருள்ல ஒருவர் எங்கும் பயணிக்க முடியாமல் தத்தரிப்பாரே, அது போன்று குழப்பங்கள் வரும். அதற்கு முன்னால் நீங்க அமல்களின் பக்கம் விரையுங்கள். எந்த அளவுக்கு அந்த குழப்பங்கள் இருக்கும் என்று சொன்னால், காலையில் மூமினாக இருக்கக்கூடியவன் வயும்சி காஃபிரா, மாலையாகும் போது காஃபிராகி விடுவான். அவன் காஃபிராவதற்கு பல மாதங்கள் பல வருடங்கள் அல்ல, சில மணி நேரங்கள், நஊது பில்லாஹ், சில மணி நேரங்களில் அவன் தனது ஈமானை இழந்து விடுவான். மாலையில் மூமினாக இருப்பவன் காலையில் காஃபிராகி விடுவான். ரசூல் தான் அந்த ஹதீஸ்ல இறுதி எப்படி தான் முடிக்கிறாங்க? இந்த தீனை உலகத்தினுடைய அற்ப கிரயங்களுக்காக விற்பான். தீன அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை உலகத்தினுடைய அற்ப சொற்ப கிரயங்களுக்காக விற்பான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, நாங்க குழப்பங்கள் நிறைந்த ஒரு காலத்தில் வாழும் போது என்ன செய்ய வேண்டும்? குர்ஆனையும் ஹதீஸையும் உறுதியாக பற்றி பிடிப்பதோடு நமது நஃப்ஸை எதன் மூலம் எல்லாம் தூய்மைப்படுத்த முடியுமோ அந்த வழிகளை எல்லாம் தெரிவு செய்ய வேண்டும். ஏன்னா நீங்க எடுத்து பாருங்க, இன்று நாங்க வாழக்கூடிய இந்த ஆடம்பர உலகத்துல எல்லா பொருளையும் விரும்புகிறோம் இல்லையா? எந்த ஒரு பொருள் எடுத்து, ஒரு மொபைல் எடுத்து பாருங்க, ஒரு சோதனையா இல்ல? ஒரு மொபைல் இருக்குது நம்மட கையில, ஒரு மொபைல் இருக்குது, ஆனா அதை விட ஒரு நல்ல மொபைலை பாக்குறோம், என்ன சொல்லுது உள்ளம்? அந்த மொபைலை வாங்கினா எவ்வளவு நல்லா இருக்கு. இப்படி ஒவ்வொரு பொருளை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னாலும், ஒரு ஆடம்பரமான உலகம், அவரிடம் இருக்கக்கூடிய பொருளை போன்று என்னிடம் இருந்தால் எப்படி நன்றாக இருக்கும், அந்த வீட்டை போன்று, அந்த வாகனத்தை போன்று, அவர்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த வசதியான அந்த வசதிகள், இப்படி ஒரு உலகத்தில் வாழ்றோம். அப்ப இந்த உலகத்தில் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு ஈமானிய பலவீனம் என்பது என்ன செய்யும், அதிகப்படும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வஃபித்னத்து உம்மத்தி அல் மால், எனது சமுதாயத்துடைய சோதனை பணம் என்று சொல்கிறார்கள். அப்படியான சோதனைகளை கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கோம், நிதர்சனமாக பார்க்கின்றோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த ஃபித்னாக்கள் இருந்தெல்லாம் விடுபடுவதற்குரிய வழிகளை குர்ஆனும் சுன்னாவும் நமக்கு காட்டி தந்திருக்கிறது. இந்த ஹதீஸை உங்களுக்கு இறுதியாக சொல்லி நிறைவு செய்யலாம் நினைக்கின்றேன். முஸ்லிமிலே இந்த செய்தி பதிவாக இருக்கிறது. ஹுதைஃபத் இப்னு யமானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஃபித்னாக்கள் துஉரதுல் ஃபிதன் அலல் குலூப், நேரா அட்டாக் பண்றது உள்ளதுதான். பாருங்க, ரசூலுல்லாஹி ஹதீஸ்ல சொல்றாங்க, அந்த குழப்பங்கள் ஃபித்னாக்கள் தாக்குறது இதுதான், உள்ளங்களை தான் தாக்கும். ஷைத்தானம் என்னது, அம்புகளை எய்வது நேரா உள்ளதுக்கு தான் எய்வான். ஆரம்பத்தில் என்ன செய்யும், அது முன்னால பட்டு கீழே விழும். ஆரம்பத்தில் அவனை எய்யக்கூடிய அம்புகள் நேரடியாக போகாது, என்ன செய்யும், ஆரம்பத்தில் தடுத்து விழும், விடமாட்டான், முயற்சி செய்து கொண்டே இருப்பான். அந்த அது உள்ளத்தையே போய் தாக்கும் வரை ஷைத்தானுடைய முயற்சிகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அதே போன்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த ஃபிதன் குழப்பங்கள் என்ன செய்யும், உள்ளங்களை தான் அப்படி சென்று அடைய போகிறது. இப்படி சென்று அடைகின்ற போது என்ன நடக்கும், நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்த உள்ளம் படிப்படியாக உள்வாங்கும். படிப்படியாக என்ன செய்யும், ஃபித்னாக்களை குழப்பங்களை உள்வாங்கும். இப்ப நாங்க வாழ்ற உலகத்தில் தொலைக்காட்சி ஃபித்னாவா இல்லையா, தொலைக்காட்சி என்பது ஃபித்னாவா இல்லையா, இதை எத்தனை சதவீதம் நன்மைக்கு பயன்படுத்துறோம், எத்தனை சதவீதம் தீமைக்கு பயன்படுத்துறோம், எடுத்து பாருங்க. எடுத்து பாத்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய அருளை பெற்று இதில் விதிவிலக்கானவர்கள் இருப்பார்கள். ஆனா பெரும்பான்மையுடைய நிலை என்ன என்று சொன்னால், அதை நன்மைக்கு பயன்படுத்துற வீதம் மிக குறைவு. அதே போன்று நெட் எடுத்து பாருங்க, இந்த சமூக வலைதளங்கள் எடுத்து பாருங்க, மொபைல் எடுத்து பாருங்க, இதெல்லாம் ஃபித்னா. இதெல்லாம் என்னது, ஒருவன் பயன்படுத்தக்கூடிய விதத்தில் இருக்கிறது. ஆனா நிறைய பேரை பாத்தீங்கன்னு சொன்னா சில நேரங்களில் நன்மைக்கு பயன்படுத்துவதற்காக சென்று பாவத்தில் வீழ்ந்தவர்களும் ஏராளம் இருக்கிறார்கள் இல்லையா. நன்மைக்கு பயன்படுத்த போய் என்ன நடக்குது, அங்கு பாவங்கள் அவன் விரும்பாமலே வரு, அவன் விரும்பாமலே என்ன செய்து பாவங்கள் வருகிறது. அப்ப இந்த இதெல்லாம் ஃபிதன், இதெல்லாம் என்னது குழப்பங்கள். ரசூலுல்லாஹ் ஒவ்வொன்றையும் தனித்தனியா சொல்ல மாட்டாங்க, தனித்தனியாக சொன்ன ஹதீஸ்களும் இருக்கிறது. இதுல பாத்தீங்கன்னா பொதுவாக ஃபித்னடை, இதெல்லாம் ஃபித்தன் தான், குழப்பங்கள் இன்று நாங்க பாக்குறோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த ஃபித்னாக்களை நல்லா புரிஞ்சுக்கோங்க. உள்ளம் என்ன செய்யும் என்று சொன்னால் படிப்படியாக உள்வாங்கும். உங்களுக்கு தெரியும், ரசூலுல்லாஹ் நமக்கு இன்னொரு ஒரு அறிவுறுத்தல் அறிவுரையை தந்திருக்கிறாங்க. எதெல்லாம் உங்களுக்கு சுபஹாத்தா தெரியுதோ, சுபஹாத்தன என்னது, சந்தேகத்துக்குரிய விஷயம், உங்களுக்கு முடிவெடுக்க முடியாம ஒரு தடுமாற்றம், இது ஹலாலா ஹராமா, அதில் உள்ள சில குழப்பமான நிலைகள். இப்படி வரும்போது இவர்கள் அந்த சந்தேகத்துக்கிடமானவற்றிலிருந்து ஒதுங்கிக் கொள்வாரோ, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபக்கத் இஸ்தபர் அலி தீனிஹி வ இர்தீஹி, அவர் தனது தீனையும் கண்ணியத்தையும் பாதுகாத்துக் கொண்டவர். வமன் வகா ஃபி ஷுபஹாத், எவர் அந்த சந்தேகத்துக்கிடமானவற்றில் வீழ்ந்து விடுகிறாரோ, வகா ஃபில் ஹராம், அவர் ஹராம்ல தான் விழுவார். அப்படிதானே, நீ எடுத்து பாதீங்க சொன்னா, தொலைக்காட்சியை பயன்படுத்தாம ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னா அவருக்கு சினிமா பாக்குறதுக்கு வாய்ப்பு கிடையாது, அப்படியே இல்லையா. தொலைக்காட்சி இந்த இதெல்லாம் ஒருத்தர் பயன்படுத்தாம இருக்கிறான்னு வைங்களேன், சினிமா பாக்குறது வாய்ப்பு இருக்குமா, வாய்ப்பே இல்லை. தொலைக்காட்சி வீட்டுக்கு வந்துட்டு என்னதுக்கு எடுத்துருக்காங்க, செய்தியை பாக்குறதுக்கு எடுத்துருக்காங்க. இப்ப செய்தியை பார்க்கும் போது இடையில விளம்பரம் வரும், எதுக்கு விளம்பரம் வரும், சினிமா விளம்பரங்களும் வரும். இப்ப சினிமா விளம்பரங்கள் வரும்போது அந்த உள்ளம் சொல்லும், என்ன இது இப்படி ஒரு சினிமா, இது சினிமா கொஞ்சம் பார்த்தா எப்படி இருக்கும். அப்ப எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, அப்ப நாம் இந்த சந்தேகத்துக்கிடமா, இதெல்லாம் ஹராம், தெளிவான ஹராம், இதெல்லாம் சந்தேகம் கிடையாது, தெளிவான ஹராமாக இருக்கக்கூடிய விஷயங்கள். அப்ப எனவே நாம் ஆரம்பத்திலேயே நம்மை காத்துக் கொள்வோம் என்று சொன்னால், உதாரணமாக அல்லாஹ் விபச்சாரத்தை நெருங்கக்கூடாது என்று சொல்கிறான் என்றால், அதற்கு முன்னால் பல படித்தரங்கள் இருக்கின்றன, அதிலிருந்தே ஒருவன் விலகிக் கொள்கிறான் என்று சொன்னால் அவனுக்கு அந்த பிரச்சனையே இல்லை. அப்ப எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய ரசூல் சொல்கிறார்கள், படிப்படியாக உள்ளம் என்ன செய்யும் என்றால் ஃபித்னாக்களை உள்வாங்கும். ஹதீஸ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த ஹதீஸை நாம் ஒவ்வொருவரும் நமது வாழ்க்கைக்கு எடுக்க வேண்டும். இந்த ஹதீஸ, இந்த செய்தி, இந்த அறிவுரையை நாம் ஒவ்வொருவரும் நமது வாழ்க்கைக்கு உள்வாங்க வேண்டும். நாங்க ஃபித்னாண்டு வேற எதையோ கற்பனை செய்யக்கூடாது, நமது வீட்டில் உள்ள ஃபித்னா தான் நினைக்க வேண்டும். நாங்க நினைக்கூடாது இது தஜ்ஜாலுடைய குழப்பம், அங்கல்ல அதுக்கு முன்னால நமது வீட்டுக்குள்ள உள்ள குழப்பம், நம்மை சூழ உள்ள ஃபித்னாக்கள், இதைத்தான் நாங்கள் நமது சிந்தனைக்கு எடுத்து இந்த ஃபித்னாக்களோடு நாம் எப்படி இருக்கிறோம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, படிப்படியாக அவன் ஃபித்னாக்களை உள்வாங்கி அதற்கு பிறகு என்ன செய்யும் என்று சொன்னால், அந்த உள்ளத்தில் அந்த ஃபித்னாக்கள் உள்வாங்கப்பட கரும்புள்ளிகள் விழும். நுக்தத்துன் சௌதா என்ன சொல்றாங்க, கரும்புள்ளிகள் வீழ்ந்து கொண்டே இருக்கும். அந்த கரும்புள்ளிகள் வீழ்ந்து வீழ்ந்து கடைசியில் அந்த உள்ளத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா கருப்பு நிறமாகி, கரும் நிறமாகி, கண்ணன் கரையரென்று அந்த உள்ளம் மாறிவிடுகிறது. அதற்கு பிறகு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா நிலைமை என்னவென்று சொன்னால், அந்த உள்ளத்துடைய நிலை லா யஅரிஃபு மஅரூஃபன் வலா யுன்கிரு முன்கரா, அதாவது அந்த உள்ளத்துக்கு நன்மை தெரியாது, பாவமும் தெரியாது, பாவத்தை நிராகரிக்காது, பாவத்தை உள்வாங்கும், நன்மைகளை வெறுப்பு, நன்மைகளில் வெறுப்பு. சிலர் எடுத்து பார்த்தீங்கன்னா என்னது, இந்த மார்க்க தோற்றத்தில் உள்ளவங்களை பார்க்கறதுக்கே வெறுப்பாருங்க, இந்த தாடியோடு உள்ளவங்களை பார்த்தாலே சிலருக்கு என்னது, அது வந்து அவர்களுக்கு ஒரு வகையானது, ஒரு அவர்களுக்கே அதை ஏற்றுக்கொள்ள முடியாத மாதிரி ஒரு நிலைகள். அப்ப இப்படியான நிலைக்கெல்லாம் தள்ளப்படுகிறார்கள். அப்ப தீன், மார்க்கம், உபதேசங்கள், குர்ஆன், சுன்னா இவைகள் எல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு ஒரு மோசமான நிலைக்கு நாங்க வாழ்ற சமூகத்தில் நிறைய பேர் தள்ளப்பட்டிருக்கிறாங்களா இல்லையா, இப்ப நினைச்சு பாருங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த உள்ளங்களுடைய நிலை என்னவென்று சொன்னால், எப்படி ஒரு ஒரு பானை அப்படியே தலைகீழாக புரட்டப்பட்டு வைத்திருக்கிறதோ, அதை எதையும் அது உள்வாங்க முடியாதோ, அதிலிருந்து எதுவும் வெளிவராதோ, அதுபோன்று அந்த உள்ளம் ஆகிவிடும். அந்த உள்ளம் எந்த நன்மையையும் ஏற்றுக்கொள்ளாது, அதே போன்று எந்த பாவத்தையும் நிராகரிக்காது. பாவங்களை எல்லாம் உள்வாங்கும், பாவங்களை உள்வாங்கும், நன்மைகளை ஏற்றுக்கொள்ளாது. இந்த நிலைக்கு அவன் தள்ளப்படுவான். அதே நேரத்தில் சொல்றாங்க, இன்னொரு உள்ளத்தை சொல்றாங்க, அடுத்த உள்ளம் என்னவென்று சொன்னால், அந்த உள்ளம் எப்படி என்று சொன்னால், ஃபித்னாக்கள் குழப்பங்கள் என்று வரும் போதே அது என்ன செஞ்சிடும், அப்படியே நிராகரித்து விடும், குழப்பங்களை உள்வாங்காது, குழப்பங்களிலிருந்து அது தூரமாக இருக்கும், வெறுக்கும். அப்ப நாங்க முதலாவது குழப்பங்களை ஃபித்னாவை குர்ஆன்லிருந்து சுன்னாலிருந்து படிக்க வேண்டும். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, அந்த உள்ளம் எப்படி இருக்கும் என்று சொன்னால், அதன் அந்த உள்ளத்தில் வெண்மையான புள்ளிகள் தான் இடப்படும். அந்த உள்ளம் வெண்மையானதாக, வெள்ளை வெளியேறன்ற அந்த உள்ளம் இருக்கும். அந்த உள்ளத்தை பொறுத்தவரையில் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் தளராது, அந்த உள்ளம் என்ன செய்யாது, தடுமாறாது, தளராது. அந்த உள்ளம் எந்த அளவுக்கு என்று சொன்னால், லா தலுருஹு ஃபித்னத்துன் மா தாமத்தி ஸமாவாத்து வல் அர்த், வானங்கள் பூமி இருக்கும் காலமெல்லாம் அந்த உள்ளத்துக்கு வந்து எந்த ஒரு குழப்பமும் பாதிப்பை ஏற்படுத்தாது. அல்லாஹ் அப்படிப்பட்ட உள்ளங்களாக எமது உள்ளங்களை ஆக்கி அருள்வானாக. அன்பிற்குரிய சகோதரர்களே, அந்த உள்ளத்தை நாம் பிரார்த்திக்க வேண்டும், அதற்கான முயற்சியைத்தான் நாம் செய்ய வேண்டும். அதற்கு மாற்றமாக, இது சின்ன பாவம் தானே, இது சிறிய பாவம் தானே, இது ஒரு சிறிய விஷயம் தானே என்று உள்வாங்க ஆரம்பித்தோம் என்றால், ஷைத்தான் அதை தனக்கு சாதகமாக ஆக்கி படிப்படியாக ஒவ்வொரு பாவமாக உள்ளம் அதை உள்வாங்க ஆரம்பித்து அதற்கு பிறகு மோசமான நிலைக்கு அந்த உள்ளம் தள்ளப்படும். அல்லாஹ் சொல்கிறான், சும்மா கசத் குலூபுக்கும் மின் பஅதி தாலிக ஃபஹிய கல் ஹிஜாரா, அந்த உள்ளங்கள் கற்பாறைகளை போன்று கடினமாகி விட்டன. ஔ அஷத்து கஸ்வா, கற்பாறைகளை விடவும் அது கடினமானதாக இருக்கின்றன. காரணம் என்ன, கற்பாறைகள் கூட அல்லாஹுடைய பயத்தால் என்ன செய்கிறது, விழுகின்றன, அது தண்ணீரை பீரிட்டு பாய்ச்சுகின்றன அல்லாஹுடைய பயத்தின் காரணத்தால். ஆனா இந்த உள்ளங்கள் எதற்கும் பயப்படுவதில்லை. எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, நோன்பென்ற அந்த உன்னதமான இபாதத் நமது ஆன்மாவுடைய அழுக்கை அகற்றுகின்ற ஒரு இபாதத், நமது ஆன்மாவினுடைய அசுத்தங்களை எல்லாம் அகற்றுகின்ற ஒரு உன்னதமான இபாதத். உங்களுக்கு தெரியும், இந்த தீனுக்கு மூன்று படித்தரங்கள் உள்ளன. இந்த தீனுக்கு எத்தனை படித்தரங்கள், மூன்று. என்னென்ன சொல்லுங்க, மூன்று படித்தரங்கள். முதலாவது என்ன, அல் இஸ்லாம். இரண்டாவது அல் ஈமான். மூன்றாவது என்ன, அல் இஹ்சான். இல்லையா, இந்த மூன்று படித்தரங்கள். இதில் நீங்கள் மிக உன்னதமான படித்தரமாக அல் இஹ்சான் என்ற இந்த படித்தரம் இருக்கிறதே, இந்த படித்தரத்தை இதற்குரிய மிகப்பெரிய பயிற்சியை வழங்கக்கூடிய இபாதத்தாக நோன்பு இருக்கிறது. இதற்கு ஒரே ஒரு ருக்குன் தான், இஹ்சானுக்கு, இஸ்லாத்துக்கு ஐந்து ருக்குன்கள், ஈமானுக்கு ஆறு ருக்குன்கள், இஹ்சானுக்கு ஒரே ஒரு ருக்ன் தான், ஒரே ஒரு அடிப்படை தான். என்னது, அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தரா ஃபஇன் லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யரா, அல்லாஹ்வை நீங்கள் பார்ப்பது போன்று அவனை வணங்க வேண்டும், அவனை உங்களால் பார்க்க முடியாவிட்டாலும் அவன் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற உணர்வு. நீங்க இபாதத்துகள் எடுத்து பார்த்தீங்கன்னா, நோன்ப மாத்திரம் தான் வெளிப்படையாக எவருக்கும் தீர்மானிக்க முடியாத இபாதத். யாராலும் இவர் நோன்போடு இருக்கிறாரா என்று தீர்மானிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு இபாதத் தான் நோன்பு. அந்த இபாதத்தின் மூலம் இஹ்சானுக்குரிய மிகப்பெரிய பயிற்சி வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அன்பிற்குரிய சகோதரர்களே, அந்த உன்னதமான நிலை என்ன? அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ் என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான், ஒரு நொடிப்பொழுதும் அவனுடைய பார்வையை விட்டு எனக்கு மறைந்து வாழ முடியாது என்ற இந்த ஈமானிய உணர்வு தான் நம்மை பாவங்களை விட்டு காக்கும். சட்டம் ஒவ்வொரு நாடுகள் எடுத்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு சட்டங்களை போட்டு குற்றங்களை குறைப்பதற்கு தடுப்பதற்கு முயற்சிக்கின்றன, தோல்வி அடைவதை பார்க்கிறோம். ஆனால் இஸ்லாம் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சி, அல் இஹ்சான் என்ற இந்த பயிற்சி இருக்கிறதே, முராகபா என்ற இந்த பயிற்சி இருக்கிறதே, இது ஒருவனை பாவங்களை விட்டு காக்கும், தடுக்கும். அந்த பயிற்சி நோன்பினூடாக இங்கே வழங்கப்படுவதை பார்க்கிறோம். இறுதியாக ஒரே ஒரு செய்தியை மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மனித சொத்தா அமீன் குமுல் பாத பல்யத்தவ்வஜ், இளைஞர்களை பார் சொன்னார்கள், இளைஞர்களே உங்களுக்கு சக்தி இருந்தால் நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள். அது வந்து அகதுலில் பசர் வஹசனுலில் ஃபரஜ், உங்களுடைய பார்வையை தாழ்த்தும், உங்களுடைய அதே போன்று மறைவுறுப்பை பாவங்களிலிருந்து தடுக்கும். இதற்கு உங்களுக்கு சக்தி இல்லையா? நோன்பை தெரிவு செய்து கொள்ளுங்கள். நோன்பு கேடயம், என்ன கேடயம்? நோன்பு உங்களை விபச்சாரத்தை விட்டு தடுக்கும், நோன்பு உங்களை விபச்சாரத்தை விட்டு தடுக்கும், நோன்பு உங்களை மோசமானவற்றை பார்ப்பதை விட்டு தடுக்கும். இவ்வளவு ஒரு ஆற்றல் சக்தி நோன்புக்கு இருக்கிறது. நறுமையான சகோதரர்களே, சிலர்கள் சுய இன்பம் போன்ற மோசமான பாவங்களுக்கு அடிமையாக இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன இந்த ஹதீஸ், இந்த அறிவுரை, அவர்கள் நோன்பை தெரிவு செய்வார்கள் என்று சொன்னால் நோன்பு மிகப்பெரிய கேடயம். இப்படியான தவறுகளிலிருந்து பாவங்களிலிருந்து காத்துக் கொள்வதற்கு அல்லாஹ்வுடைய ரசூல் தவறானவற்றை பார்ப்பதிலிருந்து பார்வையை தடுக்கக்கூடிய ஆற்றல் நோன்புக்கு இருக்கிறது. அதே போன்று விபச்சாரம் போன்ற மோசமான பாவங்களுக்கு ஒருவன் செல்வதை விட்டு தடுக்கக்கூடிய ஆற்றல் நோன்புக்கு இருக்கிறது. எனவே இந்த இபாதத்தை நாம் தெரிவு செய்யும் போது நமது கற்பும் பாதுகாக்கப்படும் என்பதை அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, இபாதத்தினுடைய இலக்கு தஸ்கியத்து நஃப்ஸ், நமது ஆன்மாவை பரிசுத்தப்படுத்திக் கொள்வது, தூய்மைப்படுத்திக் கொள்வது. அதற்கான வழிவகைகளை ஒவ்வொரு இபாதத்தும் வைத்திருக்கிறது. அந்த இபாதத்தை அந்த நோக்கத்தோடும் அந்த உயிரோட்டத்தோடும் அந்த வழிகாட்டலோடும் செய்கின்ற போது நிச்சயமாக நாம் அந்த இலக்கை அடைந்தே தீர்வோம் என்று கூறி நிறைவு செய்கின்றேன். வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.